அன்பிற்குரிய மாணவர்களே, இன்றைக்கு நாம் காணவிருக்கும் பாடப்பகுதி நம்முடைய தாளின் 5 அலகாக இருக்கின்ற இலக்கிய வரலாறு என்பதுள் அடங்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய இலக்கியங்கள் குறித்த கட்டுரை, இஸ்லாம் வளர்த்த தமிழ் என்ற கட்டுரை. அதனுடைய ஒரு பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்பார் புலவர்கள் என்ற பகுதியை தான் இன்றைக்கு நாம் பேசவிருக்கின்றோம். இஸ்லாமிய பெண்பார் தமிழ் புலவர்கள், இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்களை இயற்றியவர்களிலே பல நூறு பேர் இருக்கிறார்கள். அவர்களிலே மெஞ்ஞான இலக்கியங்கள் இயற்றிய புலவர்கள் என்று ஒரு பட்டியல் உண்டு. ஒரு 12 பேரை பட்டியலிட்டு இந்த கட்டுரையிலே நாம் சொல்லியிருக்கிறோம். தற்கலை பீர் முகமது சாஹிபு, நூகுல் அக்பை ஆலிம், ஷைக் உதுமான் வலி, ஷைக் பசீர் அப்பா வலி, ஞானியார் சாஹிபு, குணங்குடி மஸ்தான் சாஹிபு, ஷாம் ஷிஹாபுத்தீன் வலி, அப்துல் கனி சாஹிபு, ஷாகுல் ஹமீது அப்பா, ரசூல் பிவி பரிமளத்தார், கச்சிப்பிள்ளை அம்மாள், சையது ஆசியா உம்மாள் என்று 12 நாம் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றோம். இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் பற்பல மெஞ்ஞான கவிஞர்கள் இந்த தமிழ் மண்ணிலே பிறந்து இஸ்லாமிய தமிழ் இலக்கிய பரப்பிலே மெஞ்ஞான இலக்கியங்களை செய்து தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருடைய பெயரையும் குறிப்பிட்டால் அது ஒரு பெருநூலாகிவிடும் என்பதால் இந்த கட்டுரையிலே 12 மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 12 பேரில் 3 பேர் பெண்கள். அந்த 3 பற்றித்தான் நாம் இப்பொழுது பேசவிருக்கின்றோம். அவர்கள் ரசூல் பிவி, கச்சிப்பிள்ளை அம்மாள் மற்றும் சையது ஆசியா உம்மாள் ஆகிய 3 ஞான கவிஞர்கள். இதில் ரசூல் பிவி அவர்கள் தென்காசி என்கின்ற ஊரிலே வாழ்ந்தவர். அவருடைய கணவர் பெயர் தான் பரிமளத்தார். அதனால தான் நம்ம இந்த பட்டியலிலே ரசூல் பிவி பரிமளத்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். இது ஏன் அப்படி குறிப்பிட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ரசூல் பிவி அவர்கள் எழுதிய பாடல்கள், அந்த பாடல்களுக்கு ஒரு தலைப்பு உண்டு. இந்த தொகுப்புக்கு ஞானாமிர்த சாகரம், அதாவது அறிவு என்கின்ற அமுதத்தின் கடல், ஞானாமிர்த சாகரம் என்கின்ற அந்த நூல் தனி நூலாக இல்லை. அவர்களுடைய கணவர் பரிமளத்தார் என்று அவருக்கு பெயர். பரிமளம் என்று சொன்னால் நறுமண திரவியத்தை குறிக்கும். அரபியிலே அத்தர் என்று சொல்லுவார்கள். ஒருவேளை அந்த அத்தர் வியாபாரம் செய்தவராக அவர் இருக்கலாம், ஒரு அத்தர் வணிகராக அவர் இருந்திருக்கலாம். எனவே அவருக்கு பரிமளத்தார் என்கின்ற பெயர் ஒரு காரண பெயராக, அவருடைய தொழில் அடிப்படையிலான ஒரு பெயராக அமைந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த பரிமளத்தார் அவரே ஒரு ஞானிதான். அவர் நிறைய ஞானப்பாடல்கள் எழுதியிருக்கிறார். அப்போ அவருடன் சேர்ந்து ரசூல் பிவி அவர்கள் எழுதிய ஞானப்பாடல்களும் இருக்கின்றன. எனவே தனி நூலாக வைக்காமல் அந்த கணவர் எழுதிய அந்த பாடல்களினுடைய தொகுப்பிலேயே அவருடைய மனைவியாகிய ரசூல் பிவி அவர்கள் எழுதிய அந்த பாடல்களையும் ஞானாமிர்த சாகரம் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெறச் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஞான நிலைக்கு எடுத்துக்காட்டாக சில வரிகளை நாம் பார்த்தாலே போதுமானது. குறிப்பாக தொழுகை பற்றி அவர் 1-2 வரி சொல்கிறாங்க. தொழுகை என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். முஸ்லிம்கள் ஒரு நாளைக்கு 5 தொழுகின்ற கடமை உள்ளவர்கள். ஒரு நாளைக்கு 5 அவர்கள் தொழ வேண்டும். அந்த தொழுகை வெளிரங்கமாக நம்முடைய உடலில் அசைவுகளிலே நாம் நிறைவேற்றி விடுகிறோம், ஒரு சடங்காக நிறைவேற்றி விடுகிறோம் என்பது ஒரு பக்கம் இருக்க, அந்த தொழுகையிலே உங்களுடைய உள்ளம் எந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்ற அந்த தொழுகையின் அந்தரங்கம், அதை பற்றி அவர் கவனம் செலுத்துகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, தொழுகையுடன் நோன்பின் ருசி உள்ளறிந்து தொழுவோர் தோற்று மிகராஜு அறிவார் என்று ஒரு வரியை கொடுக்கிறார். அதென்ன மிகராஜ் என்ற ஒரு வார்த்தை இதே பாடத்தில் நீங்கள் முன்பே கேள்விப்பட்ட ஒரு சொல்தான். மிஹ்ராஜ் மாலை என்ற ஒரு இலக்கியத்தை, ஒரு காப்பியத்தை நாம் பார்த்தோம். இஸ்லாமிய காப்பியங்கள் என்கின்ற தலைப்பிலே அது வருகிறது. மிஹ்ராஜ் என்பது விண்ணேற்றம் என்று பொருள்படும். நபிகள் நாயகம் இந்த பூமியிலிருந்து 7 வானங்களை கடந்து சென்று இறை விதானத்தின் மேலேறி இறைவனை தரிசித்து வந்த நிகழ்வு என்று இஸ்லாமிய மரபிலே சுட்டப்படுகின்ற அந்த நிகழ்ச்சிக்கு மிஹ்ராஜ் என்று சொல்லப்படும். அந்த மிஹ்ராஜ் என்ற விண்ணேற்றத்தை இங்கே தொழுகையுடன் சம்பந்தப்படுத்தி அவர் பேசுகிறார். இதற்கு பின்னணியாக அமைந்திருப்பது நபிகள் நாயகத்தினுடைய ஒரு வாக்கு, ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் சொன்னாங்க, தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளனுக்கு விண்ணேற்றமாக இருக்கும். தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளனின் விண்ணேற்றம். அவன் உடல் மண்ணிலே நின்றாலும் கூட அவனுடைய உள்ளம், அவனுடைய சிந்தை, அவனுடைய உணர்வு இதெல்லாம் ஈருலகையும் தாண்டியதாக, இந்த மண்ணுலகையும் விண்ணுலகையும் தாண்டியதாக, இந்த மண்ணுலகையும் விண்ணுலகையும் படைத்த இறைவனிடம் சென்று சேர்கிறது என்ற கருத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளனின் விண்ணேற்றம், அஸ்ஸலாத்து மிஹ்ராஜுல் மூமின் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே அவர் இதற்கு வருகிறார். தொழுகையுடன் நோன்பின் ருசி, இந்த நோன்பின் ருசி என்பதே ரொம்ப அற்புதமான ஒரு சொற்கோர்வையாக படுகிறது. ஏன்னா நோன்பு என்பதே எதையும் உணவுகளை ருசிக்காமல் இருப்பது தான் நோன்பு, விரதம். விரதம் என்றாலே உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, உண்ணாமல் பருகாமல் பசியோடு இருக்கின்ற நிலைதான் நோன்பு. அப்போ நோன்பின் பசி என்பது தான் நமக்கு தெரிகிறது. ஆனால் ரசூல் பீவி அம்மா அவர்கள் நோன்பின் ருசி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் அங்கே தான் அவர் ஒரு ஞானியாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார். ஏன்னா சாதாரண மக்கள் நோன்பின் பசி தான் பேசுவாங்க. ஆனால் ரசூல் பீவி அம்மா அவர்கள் நோன்பின் ருசி என்கின்ற ஒரு வார்த்தையை பேசுகிறார் என்று சொன்னால் அது ஒரு ஆன்மீக ருசி. அப்போ எந்த அளவுக்கு அந்த வெறும் சடங்குகளாக சாமானியர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த கடமைகளை அவர் எந்த அளவுக்கு அகமியமாக உள்வாங்கி தன்னுடைய ஆன்மீக நிலையிலே அதை வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கலாம். அப்போ தொழுகையுடன் நோன்பின் ருசி உள்ளறிந்து தொழுவோர். ஏன்னா தொழுகை என்பதே ஒரு வகையிலே ஒரு நோன்பாக இருக்கிறது. காரணம், 5 நிமிடமோ 10 நிமிடமோ ஒருவன் தொழுகை நடத்துகிறான் என்று சொன்னால் அந்த தொழுகின்ற நேரத்தில் அவன் உண்ணுதலையும் பருகுதலையும் விட்டுவிடுகிறான். ஒரு சாப்பிட்டு கொண்டே நீங்கள் தொழ முடியாது, ஒரு பானம் அருந்திக்கொண்டே நீங்கள் தொழ முடியாது, பிறருடன் பேசிக்கொண்டே தொழ முடியாது, மக்களுடன் உறவாடிக்கொண்டே தொழ முடியாது. தொழுகை என்ற அந்த நேரத்தில் அவன் அனைத்தையும் தன்னுடைய முதுகிற்கு பின்னால் ஒதுக்கி விடுபவனாக இறை சன்னிதானத்திலே நின்று, இறைவனின் முன்னிலையிலே நின்று தன்னை முற்றிலும் இறைவனுக்கு அர்ப்பணமாக்கி தொழுகின்றான். எனவே தொழுகை என்பதிலே ஒரு நோன்பு என்பதும் வந்துவிடுகிறது என்ற கருத்தின்படி தொழுகையுடன் நோன்பின் ருசி உள்ளறிந்து தொழுவோர். இங்கே தொழுகையுடன் என்பது அவன் உடலால் செய்கின்ற அங்க அசைவுகளை குறிக்கும். நோன்பின் ருசி என்பது அவன் உள்ளத்திலே அவன் இறைவனை தவிர மற்ற அனைத்தையும் தன் உள்ளத்தை விட்டு நீக்கிவிடுகின்ற அகநிலையை குறிக்கிறது. அப்போது தான் அந்த இறை நம்பிக்கையினுடைய ருசி, ஜவுக்குல் ஈமான் என்று சொல்லுவார்கள், த டேஸ்ட் ஆஃப் ஃபெய்த், அந்த இறை நம்பிக்கையினுடைய சுவையை அவன் அப்போது தான் அடைகிறான். அது தொழுகையிலே கிட்டுகிறது. அப்படிப்பட்ட தொழுகை தான் ஈருலகங்களையும் கடந்த, மண்ணுலகையும் விண்ணுலகையும் தாண்டி இறைவனிடம் சென்று சேருகின்ற ஒரு மிஹ்ராஜாக, விண்ணேற்றமாக ஒரு மனிதனுக்கு அமையும் என்ற அடிப்படையில் இதை சொல்லியிருக்கிறார். தொழுகையுடன் நோன்பின் ருசி உள்ளறிந்து தொழுவோர் தோற்று மிஹ்ராஜ் அறிவார். தோற்றுகின்ற மிஹ்ராஜ்னு அர்த்தம். தோற்று என்று சொன்னால் இங்கே தோல்வி என்ற அர்த்தம் கிடையாது, தோற்றம். தோற்று மிஹ்ராஜ் அறிவார். ஒரு சூரியன் நம் கண்ணுக்கு தெரிவது போல, ஒரு நிலவு, பௌர்ணமி நிலவு எழுந்து வருகின்ற பொழுது அது கண்ணுக்கு விருந்தாக அமைந்து அந்த காட்சி இருப்பதைப் போல, தோற்றம் பெறுகின்ற எல்லாம் நம் கட்புலனாவதைப் போல, இந்த மிஹ்ராஜ் என்பது அவர்களுக்கு நிதர்சனமாகவே, பிரத்யட்சமாகவே அவர்களுக்கு அனுபவப்படும் என்பதைத்தான் தோற்று மிஹ்ராஜ் என்கின்ற அந்த சொற்றொடரும் நுட்பமாக நமக்கு உணர்த்துகிறது. பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் ரசூல் பீபியுடைய பாடல்களில் காணலாம். ஒரு பெண் கவிஞர் என்கின்ற காரணத்தினால் பெண்களுக்கு தனிப்பட்ட முறையிலே சில கருத்துக்களை அவர் தெரிவிக்கிறார். இப்போ நம்ம தொழுகையை பற்றி பார்த்த வரியெல்லாம் ரொம்ப ஆழமான ஒரு மிஸ்டிக்கல் மீனிங், ஆன்மீக அர்த்தம் கொண்ட அர்த்தச்செறிவான வரியாக அமைந்திருக்கிறது. அதனுடைய ஆழத்தை எல்லோருமே போய் கண்டுபிடிச்சிக்க முடியாது. ஆனால் இந்த பெண்களுக்கு அவர் சொல்லுகின்ற அந்த அறிவுரைகள் எல்லாம் மிக நடைமுறை சார்ந்ததாக, வெளிப்படையான கருத்துக்கள் கொண்டதாக அமைந்திருக்கிறது. கணவனுடன் இணைந்து நல்ல வண்ணம் இல்லறம் நடத்துகின்ற பெண்கள் மறுமையிலே சொர்க்க கன்னியருடன் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லப்படுது. பாரதனில் பர்த்தாவுடன் பதிவிரதை ஆனால், எப்படி வந்து அந்த மோனை தொடை பயின்று வருகிறது என்ற அந்த கவி நயத்தையும் நாம் இங்கே பார்க்கலாம். அடுக்குமொழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வந்து பாரதனில் பர்த்தாவுடன் பதிவிரதை ஆனால் பாவையரே பாலமது கடந்திருப்பீர் நாளை. இந்த இம்மைக்கு மறுமைக்கும் இடையிலான ஒரு பாலம் இருக்கிறது, அந்த பாலத்தை கடக்க வேண்டும் என்பது புல் சிராத் என்று சொல்லுவார்கள். அது மயிரை விட மெல்லிய, கத்தியின் முனையை விட கூர்மையான அந்த பாலத்தை ஆன்மாக்கள் கடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. அப்போது உயிர்த்தெழுப்பப்பட்டு அந்த பாலத்தை கடந்து செல்பவர்கள்தான் ஈடேற்றம் பெறுவார்கள் என்ற அந்த மரபின் அடிப்படையிலே அந்த பாலத்தை நீங்கள் கடக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதனில் பர்த்தாவுடன் பதிவிரதையாக நீங்கள் வாழ வேண்டும் என்று பாவையருக்கு ரசூல் பீவி அம்மா அவர்கள் அறிவுரை பகர்கின்றார்கள். கூருளீன்கள் தோழியாக குலாவிடுவீர் அங்கே. உங்களுக்கு தோழிகளாக கண் அழகிகளான கூருளீன்கள் என்ற சொர்க்கத்து கன்னியர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய சகவாசத்திலே நீங்கள் இருப்பீர்கள். கோதைகளே குணக்கேடு கொள்ளாதீர். எனவே கீழான குணங்களை நீங்கள் கொள்ள வேண்டாம், மேலான குணங்களை கை கொண்டு வாழ்வீர்கள் என்றால் கூருளீன்கள் தோழிகளாக குலவிடுவீர் அங்கே. கோதைகளே குணக்கேடு கொள்ளாதீர்கள் என்று அந்த வார்த்தை தேர்வுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ககர ஓசையிலேயே ககர வர்க்க வார்த்தைகளாகவே அப்படியே அடுக்குமொழியாக சொல்லி ரொம்ப அற்புதமான பாடல்களை இதுபோல் எழுதியிருக்கிறார்கள். அடுத்ததாக கச்சிப்பிள்ளை அம்மாள் அவர்கள். இவங்க வந்து இளையாங்குடி, இளையான்குடி என்று ஒரு ஊர் இருக்கிறதுல அந்த ஊரில் வாழ்ந்தவர்கள். மெஞ்ஞான மாலை, மெஞ்ஞான குறவஞ்சி, மெஞ்ஞான ஊஞ்சல் மற்றும் மெஞ்ஞான கும்மி ஆகிய நான்கு பாடல்களை இவர் இயற்றியிருக்கிறார். எல்லாமே சிற்றிலக்கிய வகைகளாக அமைந்திருக்கின்றன. மாலை என்பது ஒரு சிற்றிலக்கிய வகை, குறவஞ்சி, ஊசல், கும்மி இதெல்லாம் சிற்றிலக்கிய வகைமைகள். இது ஒவ்வொன்றிற்கு முன்னாலும் மெஞ்ஞானம் என்ற அந்த பொருண்மையையும் சேர்த்து மெஞ்ஞானம் என்கின்ற பொருண்மையை பாடுகின்ற, மாலை என்ற இலக்கிய வகைமையில் அமைந்த நூல் என்ற அடிப்படையில், குறவஞ்சி என்ற இலக்கிய வகையில் அமைந்த நூல். ஆனால் கண்டென்ட் வந்து என்ன, பொருண்மை வந்து மெஞ்ஞானம். எனவே மெஞ்ஞான மாலை, மெஞ்ஞான குறவஞ்சி, மெஞ்ஞான ஊஞ்சல் மற்றும் மெஞ்ஞான கும்மி என்று தன்னுடைய நூல்களுக்கு பாடல்களுக்கு இவர் தலைப்பிட்டிருக்கிறார். திண்மையான சொற்களால் தன்மையான தகுதி வாய்ந்த கவிதை என்று இவருடைய பாடல்களை பற்றி பன்னூலாசிரியர் எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் பாராட்டுரைக்கிறார். திண்மையான சொற்கள், ரொம்ப வலிமையான சொற்கள், ஆனால் தன்மையான தகுதி வாய்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய கவிதை என்று அப்படியாக திண்மையும் மென்மையும் இவருடைய பாடல்களிலே ஒருங்கு சேர்ந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது என்று எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் ஒரு மதிப்புரை அவர் கொடுக்கிறார். அதுக்கு மதிப்புரை மட்டும் கொடுத்துட்டா போதுமா, அதுக்கு ஒரு சான்று காட்டுங்க, அப்போ தானே எங்களுக்கு விளங்கும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு பாட்டு காட்டுறாங்க. அது மெஞ்ஞான மாலை என்ற இலக்கியத்தினுடைய காப்பு செய்யுளை நாம் இங்கே எடுத்துக்காட்டாக தந்திருக்கிறோம். அல்லாஹு என்றே அகிலமெல்லாம் போற்றுகின்ற வல்லானை எண்ணாலும் வாழ்த்துவமே. இது திருக்குறானுடைய ஆரம்ப வரியின் கருத்தை பிரதிபலிப்பதாக ஆரம்ப அத்தியாயத்தினுடைய அந்த முதல் திருவசனத்தின் கருத்தை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகங்களையெல்லாம் புறக்கின்ற அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் என்ற அந்த கருத்தை, அல்லாஹு என்றே அகிலமெல்லாம் போற்றுகின்ற வல்லானை எண்ணாலும் வாழ்த்துவமே. பொல்லாத அஞ்ஞான மாயை அறுத்தொதுக்கும் வாழனைய மெஞ்ஞான மாலை சொல்லவே. அஞ்ஞானத்தை ஒரே வெட்டாக வெட்டி ஒதுக்கிவிடுகின்ற வாள் போல் ஒரு கூர்மையான அறிவு வாளாக இந்த மெஞ்ஞான மாலையை நான் தருகிறேன் என்று நமக்கு ஒரு மெஞ்ஞான ஆயுதத்தை அவர் வடித்து தந்திருக்கின்றார் கட்சிப்பிள்ளை அம்மாள் அவர்கள். அடுத்தது சையது ஆசியா உம்மாள், ஒரு மூன்றாவது பெண் புலவர். இவங்க வந்து சீதக்காதி வள்ளலுடைய பரம்பரையிலே வந்த ஒரு ஞான கவிஞர். கீழக்கரை என்கின்ற கடற்கரை ஊரிலே பட்டினத்திலே வாழ்ந்தவர். கல்வத்து நாயகம் என்கின்ற ஆன்மீக குருநாதரிடம் ஆன்மீக நெறியிலே சூஃபித்துவ நெறியிலே தீட்சை பெற்றவர். கல்வத்து நாயகம் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பேரொளியாக தமிழகத்திலே வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய சிஷியையாக இவர் தீட்சை பெற்றிருக்கிறார். எப்போதும் தனிமையவும் மௌனத்தையும் விரும்பி வீட்டோட மாடியிலேயே தியானம் செய்து கொண்டே இருந்த காரணத்தால் அவங்க அதிகமாக மக்கள்கிட்ட பழக மாட்டாங்க. ஏன்னா மக்களிடம் பழக ஆரம்பிக்கின்ற பொழுது புறம் பேசுதல், வெட்டி பேச்சுக்கள் இதெல்லாம் மலிந்து சிந்தையை பாழ்படுத்துகிறது என்று அந்த வயதிலேயே அவர்கள் உணர்ந்த காரணத்தினால், அந்த தீட்சையினுடைய வலிமையின் காரணமாக, ஒரு ஞானியினுடைய வழிகாட்டுதல் அவர்களுக்கு இருந்த காரணத்தினால், அந்த மக்களை விட்டு ஒதுங்குவது அவர்களுக்கு மிகவும் எளிமையாகிவிட்டது, மிக எளிதாகிவிட்டது. அதில் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. அதுக்குள்ள வந்து விரும்புகிறாங்க. அவங்க தனிமையாக இருந்து இறைவனை தியானித்து கொண்டிருப்பதையும், யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருந்து இறை தியானத்திலேயே தன்னுடைய மனதை மூழ்கடிப்பதிலும் அவர்கள் பேரின்பம் கண்டார்கள். எனவே அவர்கள் வீட்டின் மாடியிலேயே பெரும்பான்மை நேரமும் இருந்து கொண்டே அந்த தியானத்தில் ஈடுபட்ட காரணத்தால் மக்கள் அவங்கள வந்து மேல் வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு பட்டப்பெயர் கொடுத்து அழைக்கலானார்கள். சையது ஆசியா உம்மா, அட அதாவது மேல் வீட்டு பிள்ளைப்பா, நம்ம மாடியிலேயே இருக்கோம், அது கீழே இறங்கி வராது. ரொம்ப அற்புதமான ஒரு குறியீட்டா பெயர் கூட அது. என்னென்னா அவங்க வந்து ஒரு உயர்ந்த நிலையிலேயே இருக்கிறாங்க, உயர்ந்த படித்தரத்திலேயே இருக்கிறார்கள், அவர்கள் கீழிறங்கி வரமாட்டார்கள் அப்படின்னா சாதாரண மக்கள் அறிவு நிலைக்கு அவங்க இறங்கி வரமாட்டாங்க. கதிரி உக்கூல் என்று அறிவின் படித்தரங்கள் என்று ஹதீஸிலே ஒரு வார்த்தை வரும். அதே போல் ஏன்னா எல்லா மக்களும் ஒரே அறிவு நிலையிலே இருப்பதில்லை. சிலர் வந்து மேல்நிலையில் இருக்கிறார்கள், சிலர் கீழ்நிலையில் இருக்கிறார்கள். அது இறைவன் வந்து அப்படித்தான் பல படித்தரங்களிலே ஒவ்வொருவருடைய அறிவு நிலையை வைத்திருக்கிறான். அதில் இவங்க வந்து ஒரு உச்சகட்டமான அறிவு நிலையிலே சென்று இருந்த காரணத்தினாலும் கூட அவர்களை மேல் வீட்டு பிள்ளை என்று சொல்வதனுடைய உட்பொருளாக நாம் சொல்லலாம். ஆசியா உம்மாளுடைய பாடல்களில் ஞான ரகசியங்கள், பல ரகசியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் ஆன்மீக நாட்டமுள்ள சாதகர்களுக்கு ரொம்ப துணை செய்வதாக அமைந்த ஒரு பாடல்கள். அந்த ஆன்மீக நெறியிலே செல்பவர்களுக்கு தான் அதனுடைய மேன்மை, அதனுடைய மதிப்பு விளங்கும். இது ரொம்ப எல்லோரும் ஈடுபடுகின்ற துறை அல்ல என்றாலும் கூட பாடத்திலே இருக்கிறது என்ற ஒரு காரணத்திற்காகவாவது இதை பற்றிய அறிமுகம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் அந்த பாடம் வைத்திருக்கின்றோம். ஏன்னா நூற்றிலே ஒருவராவது இதில் ஈடுபாடு காட்டுவதற்கு இந்த பாடம் வழிவகை செய்யும் என்று நம்புகிறேன். இப்போ அவங்க எழுதின பாட்டு பார்க்கலாம். செய்யுது ஆசியா உம்மாள் அவர்கள். கோடானு கோடி மறை கூற முடியா பொருளை குறித்தேன் நான் பேதை நபியே. இது நேரடியாக குணங்குடி மஸ்தானப்பா அவர்களும் இந்த ஒரு கருத்தை சொல்கிறாங்க. கோடானு கோடி மறையாலும் வருணிக்க முடியாத கருணை வடிவே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிப்பார்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அந்த மாதிரி கோடானு கோடி மறைகளும் வர்ணித்து முடிக்க முடியாது? திருமறை குரான் அவர்களை வர்ணிக்கிறது. முன்பிருந்த வேதங்கள் முன்னறிவித்து அந்த நபியை பற்றி பேசியிருக்கின்றன. ஆனால் நபியுடைய தகுதிப்பாடு, அவர்களுடைய உயர்ந்த படித்தரம், அவர்களுடைய ஞான நிலை, அவர்களுடைய அகமிய யதார்த்தம், இதையெல்லாம் முழுமையாக விவரித்து முடித்துவிட முடியுமா என்றால் முடியாது. இதைத்தான் எளிமைப்படுத்தி பிற்காலத்திலும் கூட பாடினார்கள். வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட, ஆயிரம் கவிஞர்கள் பிறந்தாலும் அவர் புகழ் பாட முடியாது. அவர் புகழை வந்து பாடி முடிக்க முடியாது என்பது மட்டுமல்ல, அவர்களுடைய புகழை அவர்களுடைய புகழுக்குரிய தகுதியிலே வைத்து நாம் பாடவே முடியாது. அது இறைவனால் மட்டுமே முடிந்த செயல் என்கின்ற அளவில் கோடானு கோடி மறைகளும் கூட அவர்களை முழுமையாக வர்ணித்து முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட நபியே, உங்களை நான் பாடுகிறேன் என்று வந்திருக்கின்றேனே இதுவே நான் ஒரு அறிவற்ற பேதை என்பதற்கு சான்று என்பதாக இதிலே நபி காதல் வெளிப்படுகிறது. நபியை பற்றி அவர்கள் எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறார்கள் என்ற ஞான மேன்மையும் வெளிப்படுகிறது. கோடானு கோடி மறை கூற முடியா பொருளை குறித்தேன் நான் பேதை நபியே. குருவாக வந்ததும் நீர் குடிகொண்டு நின்றும் அது குணமேற்றி அருளும் நபியே. குருவாக வந்ததும் நீர் குடிகொண்டு நின்றுமது குணமேற்றி அருளும் நபியே என்று அந்த குருவின் வழியாக நபிகள் நாயகத்தை தான் அடைந்து கொண்ட நிலையை அவர் பாடுகிறார். வானேழு கடந்தவரே, வற்றா பெரும் செல்வமே, வரவு எதிர் அருளும் நபியே. நல்லடியார்கள் கனவிலும் நனவிலும் நபிகள் நாயகத்தை காண முடியும் என்ற ஒரு கோட்பாடு உண்டு. இறக்கும் தருணத்தில், மரண தருணம், மூச்சு திணறுகின்ற அந்த வேளையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் முன் எதிர் தோன்றி நின்று நமக்கு அந்த திருக்களிமாவை படித்து கொடுக்கின்ற பாக்கியம் வேண்டும் என்றுதான் நபிக்காதலர்கள் எல்லோரும் இயங்குகிறார்கள். மூச்சு திணறும் மரண தருணம், மன்னர் நீர் வரணும், மாய இபுலிஸ் சதியை வெல்லும் திறனும் நீர் தரணும் என்று ஒரு மெஞ்ஞான குருநாதர் பாடுகின்றார். அதைப்போல் வானேழு கடந்தவரே, வற்றா பெரும் செல்வமே, வரவு எதிர் அருளும் நபியே என்று தன்முன் நபிகள் நாயகம் வந்து நின்று காட்சி அருள வேண்டும் என்று சையது ஆசியா உமாள் அவர்கள் மனமுருகி பாடுவதை நாம் பார்க்கின்றோம். இதிலே பக்தி நெறியும் இருக்கிறது, ஞான நெறியும் இருக்கிறது, யோக நெறியும் இருக்கிறது. சரியை கிரியை ஞானம் யோகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நான்கு நிலைகளும் ஒருங்கிணைந்து வருகின்ற ஒரு ராஜபாட்டையிலே அவர் பயணித்திருக்கிறார் என்று என்பதற்கான சான்றாக சையது ஆசியா உமாள் அவர்களுடைய பாடல்கள் அமைகின்றன. இத்தகைய முப்பெரும் கவிஞர்கள், பெண் கவிஞர்கள், முப்பெரும் மும்மணிகள், மெஞ்ஞான மும்மணிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த மூன்று பெயர்களையும் நீங்கள் உங்கள் சிந்தையிலே நிறுத்துங்கள். ரசூல் பீவி, கட்சி பிள்ளை அம்மாள், சையது ஆசியா உம்மாள் ஆகிய முப்பெரும் இஸ்லாமிய பெண்பார் புலவர்கள் பற்றிய செய்தி இந்த அளவிலே நம் பாடப்பகுதியில் தரப்பட்டிருக்கின்றது. சில விளக்கங்களை நான் உங்களுக்கு சேர்த்து சொல்லியிருக்கின்றேன். இதை கூர்ந்து மீண்டும் மீண்டும் கேட்டு உங்கள் சிந்தையில் இருத்தி பரீட்சையிலே எழுதுவதோடு அமையாமல் இறையொருளால் இத்தகைய ஞான கவிஞர்கள் சொல்லுகின்ற உயர்ந்த கருத்துக்களை இன்றில்லையேனும் என்றேனும் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உள்ளம் கிரகித்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த பாடத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி.